புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சார்லஸ் நகர் கவிஞர் கவின் பாரதி அவர்கள் அப்துல் கலாம் என்னும் மாமனிதர் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் லட்சிய கனவு காண்போம் கோடிக்கணக்கான இளைஞர்களின் ரோல் மாடல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது நினைவு நாள் இன்று. லட்சிய கனவு காணுங்கள் என இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரமூட்டி மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது நினைவு நாளை சிறப்பிக்கும் வகையில் அப்துல் கலாம் பற்றிய அறியப்படாத பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க கவிஞர் கவின் பாரதி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் மேடம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஞர் கவின் பாரதி.
இன்றைய தினம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது நினைவு தினத்தில் அவர்களது வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும். யாரும் அறியப்படாத தகவல்களை சொல்லுங்க மேடம்.
இன்னைக்கு நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள். அந்த நினைவு நாளில் நான் நம்ம ஐயா பற்றி தெரிஞ்ச பல விஷயங்களை பற்றியும் ஐயாவை பற்றி தெரியாத பல அறியாத விஷயங்களை பற்றியும் உங்கள்கிட்ட பகிர வந்திருக்கேன். சாதாரண மாணவர்களே சாதனையாளர்களாக உருவாகிறார்கள். இந்த சான்றுக்கே உண்மையாக வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாம் ஐயா தான். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்களின் கடமையை பாழாக்கிவிடும். கடமை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்ற கூற்றுக்கே வந்து சொந்தக்காரர் யார் பார்த்தீங்கன்னா ஆவுல் பக்கீர் ஜலாலுதீன் அப்துல் கலாம். இந்தியாவின் தலைச்சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், சிறந்த ஆசிரியர், அற்புதமான பேச்சாளர் என பல முகங்களை கொண்டவர் தான் நம் கலாம் ஐயா. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய உலகத்திலேயே ஆண்ட ஆளுமையில் ஒருவராக இருக்கார். இவர் வந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை எங்கே படித்தார் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் அருகில் உள்ள திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் 1954 பெற்றிருக்காரு. அடுத்து எம்ஐடி சென்னையில் உள்ள எம்ஐடியில் 1955 ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அதுலேயே முதுகலை பட்டமும் வாங்கியிருக்காங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அறியாத விஷயங்களுக்குள்ளே போகலாம். ஐயா அவர்கள் வந்து டிஆர்டிஓவில் 1960 சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுடைய இந்திய இராணுவத்திற்காக ஐயா ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இதுதான் இவரோட முதல் சாதனைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இஸ்ரோவில் போனார், ஏவுகணை நாயகனாகவே மாறினார். 14 மேற்பட்ட உயரிய விருதுகளுக்கு சொந்தக்காரர் நம் கலாம் ஐயா. கலாம் ஐயா பற்றி சொன்னால் நிறையவே சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் நமக்கு தெரியாத லைஃப் இன்சூரன்ஸ் நிறையவே நடந்திருக்கு. அது எல்லோருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கும் கூட சொல்லலாம். கலாம் ஐயாவுக்கு சின்ன வயசில் ஒரு பாலியகால நண்பர் இருந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன். இவரும் கலாம் ஐயாவும் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸ். கலாம் ஐயோட அப்பாவும் ராமநாதன் அவர்களோட அப்பாவுமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நட்பு தான் இவங்களுக்குமே ஒரு முன் உதாரணமாகவே இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து பக்கத்து பக்கத்துலாம் உட்காந்துருப்பாங்களாம். அப்போ அந்த ஸ்கூலுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆசிரியர் வராரு. வந்தோடனே பார்க்குறாரு வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி பக்கத்தில் உட்காரலாம்னு சொல்லிட்டு கலாமையா போய் பேக் பெஞ்சில் உட்கார சொல்லிடுறாராம். இது இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம கலாமையா ரொம்ப மன உளைச்சலாக வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. மறுநாள் இந்த ராமநாதன் அவங்களோட அப்பா வந்து எப்படி நீங்கள் மதம் ஜாதி கடந்துதான் வந்து பள்ளியில் சொல்லித்தரணும், அதையே நீங்கள் இங்கே கொண்டு வரீங்கன்னு சொல்கிறப்போ கலாமையா அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு மதத்தை தாண்டி தான் மனிதம் இருக்குது, அதை தான் நம்ம கொண்டு வரணும் இந்த சமூகத்துக்குன்னு அப்போவே உறுதி எடுத்திருக்காரு. அடுத்து வந்து சம்சுதீன். சம்சுதீன் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம கலாம் ஐயாவோட கசின். இவர் எப்படி சொல்லலாம், நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்னு சொல்லலாம். அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் யாரும் பார்த்தீங்கன்னா 1939 ரெண்டாவது உலகப்போர் வந்துச்சு. இரண்டாம் உலகப்போர் வந்தப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்து ட்ரெயின்லாம் ஸ்டாப் பண்ணால் அந்த ஸ்டாப்பிங்லாம் ட்ரெயின் நிற்காது. ஸோ போகிறப்பவே வந்து நியூஸ் பேப்பர் கட்டுகளை தூக்கி போட போகிறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. அப்போ சம்சுதீனுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அந்த நியூஸ் பேப்பர் தூக்கி போகிற நியூஸ் பேப்பர்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வந்து நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்போ கலாமையாக்கு இந்த வேலை தெரிய வருது. அப்போ கலாமையா நினச்சிக்கிட்டாரு, ஓ இந்த வேலை நமக்காகவே தேடி வருது, ஏன்னா நம்ம குடும்பம் வந்து ரொம்பவே வறுமையில் இருக்குது. ஸோ இந்த காசு காசை வச்சு நம்ம குடும்ப பாரத்தை கொஞ்சம் குறைக்கலான்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போறாரு. ஸோ இது மூலியமா தான் ஐயா வந்து நியூஸ் பேப்பரை போட்டு கஷ்டப்பட்டு படிச்சாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வருது. அடுத்து வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலியமூர்த்தி ஐயா. கலியமூர்த்தி ஐயா வந்து ஒரு தடவை வந்து நம்ம செயின்ட் ஜோசப் கல்லூரியில் 150வது ஆண்டு விழாக்கு நம்ம கலாம் ஐயா கூட செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து கலாம் ஐயா தான் படித்த கல்லூரியில் உள்ள வகுப்பறைகள் அப்புறம் அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல்லாம் எல்லாருக்குமே காட்டுறாங்க. அப்போ தான் வந்து கலியமூர்த்தி ஐயா வந்து நம்ம கலாம் ஐயாட்ட கேட்குறாங்க, எப்படி ராமநாதபுரத்துலேருந்து ஒரு ஜனாதிபதி ஆனிங்க அப்படின்னு கேட்குறப்போ ஐயா வந்து ஒரு அதுக்கு பின்னாடி உள்ள ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. என்னென்னா MIT வந்து நல்லா படிச்சிருக்காரு, படித்ததில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டு நம்ம கலாம் ஐயாக்கு வருது. அங்கே வைஸ் சான்சலராக யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா லட்சுமண சுவாமி முதலியார் இருக்காரு. அவர் அப்போ வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர். அவர்கிட்ட வந்து அவர் சைன் போட்ட புக்கு வந்து ஐயாக்கு வந்திருக்கு. அந்த புக்கு வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய புயல் வந்துருக்கு. கலாம் ஐயாக்கு வந்து அவங்க ஊருக்கு வந்து பார்க்கணும், ஏன்னா அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா இல்லையானே அப்போ வந்து தெரியாத நேரத்தில் எப்படியாவது ஊருக்கு வரும்னு நினைக்கிறப்போ அவர் கையில் சுத்தமாக காசு இல்லை. உடனே என்ன பண்ணார், பரிசாக வந்த புக்கு எடுத்துகிட்டு அங்கே இருக்க பக்கத்தில் உள்ள ஒரு புக் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அந்த புக் மார்க்கெட்டில் ஒரு நபரை சந்திச்சு இந்த புக்கை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 60 ரூபா கிடைக்குமா, நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த புக்கை வாங்கினவரும் என்ன பண்ணுறாரு, திறந்து பார்த்தா என்ன புக்கு அப்படி திறந்த புதுசு மாதிரியே இருக்குது, இதை படிக்கவே இல்லையான்னு கேட்டப்போ அப்போ ஐயா நடந்ததெல்லாம் சொல்கிறார். நான் எப்படியாவது ஊருக்கு போகணும், என் அப்பா அம்மா பார்க்கணும்னு சொன்னப்போ அவர் சொல்கிறாரு, இந்த 70 ரூபாயை வச்சுக்கோ, நீ போயிட்டு வந்து என்கிட்ட வந்துட்டு காசை கொடுத்துட்டு திருப்பி இந்த புக்கை வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறாரு. உடனே ஐயா சரி நல்லவட்ட தான் அவன் புக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு வராரு. வந்து குடும்பத்தை பார்த்துட்டு வறுமையெல்லாம் அவங்க குடும்பத்தில் எல்லாட்டையும் சொல்லிவிட்டு தான் வறுமையில் எவ்வளோ கஷ்டப்படலாம் சொல்லிவிட்டு எல்லோரும் பார்த்துட்டு திருப்பி ஐயா வந்து ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்து திருப்பி அந்த 70 ரூபா காசை கொடுத்து அந்த புக்கை வாங்குறப்போ அவர் சொல்கிறாரு, அந்த புக்கை கொடுத்தவர் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆளாக வருவ அப்படி அன்றைக்கி அவர் வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை இன்றைக்கி உண்மையிலே வந்து பழிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஐயா அந்த புக்கை வாங்கினா நினைக்கிறாரு, இந்த புக்கு என்ன நம்மக்கிட்டேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை திறந்து பார்க்குறாங்க. அங்கே தான் வந்து வெலாசிட்டி அப்படின்னு அந்த புக்கு இருக்குது. இந்த புக்கு என்ன பண்ணுறான்னா ஐயா 2 இரவு 1 பகல்லையே முடிச்சிடுறாரு. இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து அணு விஞ்ஞானியாக ஆகணும்னு ஒரு ஆம்பிஷனோட செயல்படுறாரு. அந்த அணு விஞ்ஞானி தான் பிற்காலத்தில் ஜனாதிபதி ஆகிறதுக்கே எனக்கு உதவுச்சுன்னு நம்ம கலியமூர்த்தி ஐயா கிட்டே வந்து இவர் வந்து பகிர்ந்திருக்காரு. கலாம் ஐயா ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கப்புறம் ராஷ்டிரபதி பவனுக்கு போகிறாங்க. அங்கே பார்க்குறாங்க ஷூ துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. அவர் நேராக நம்ம கலாம் ஐயாட்ட ஓடி வந்து ஷூவை கலட்டுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ ஐயா பார்த்துட்டு என்ன இது என்ன இது வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் இதுதான் என்னோடய வேலைன்னு சொன்னால் இன்னிலேருந்து உனக்கு இந்த வேலை இல்லை நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், என்ன நீங்கள் வந்தது வராதமாக என்னை வேலை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு சொன்னால் சரி நீங்கள் போய் தோட்டக்காரராக வேலை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஜனாதிபதி பதவி முடிஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஐயா வெளில வராங்க. அப்போ இந்த தோட்டக்காரரை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு பாத்தியா என்னோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு ஆனால் உனக்கு இன்னும் வேலை இருக்குது பாத்தியா, இந்த ஷூகேஸ் என்னோட ஷூகேஸில் தயவு செஞ்சு அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் அடிச்சு விடு, ஏன்னா நான் ராஷ்டிரபதி பவன்லேருந்து ஒரு புடி மண்ணை கூட நான் வெளில எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் பார்த்து பல பேருக்கே வந்து உண்மையை சொல்லப்போனால் இவர் ஒரு முன்னோடின்னு சொல்கிறதுல யாருக்குமே வந்து ஐயமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டு வாழ்ந்தவர் தான் நம்ம கலாம் ஐயா. அவரோட எளிமையும் சரி எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த பண்பை மாற்றாத ஒரு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பார்த்தா நம்ம கலாம் ஐயா மட்டும்தான். அப்புறம் கலாம் ஐயா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊனமுற்ற குழந்தைகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான உதவி செஞ்சுருக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விழாவுக்கு போயிருக்காரு, அப்போ தேசிய கீதம் ஒழிக்குது, எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்த கடைசி வரிசையில் இருக்க பிள்ளைகள் மட்டும் எந்திரிக்கல. கலாம் ஐயா போய் பக்கத்தில் பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்க எல்லாருமே ஊனமுற்ற குழந்தைகள்னு. அப்போ அவங்க காலில் பார்த்தீங்கன்னா செயற்கை கால்கள் இருக்குது, ஆனால் அந்த செயற்கை கால்கள் ஒவ்வொன்றும் 4 to 5 kilograms இருக்குது. அந்த குழந்தைகளே வந்து அதை இழுத்து நடக்கிறதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே மனசு உடஞ்சி போகிறாரு. இதுக்கு நம்ம ஏதாவது நம்ம பண்ணணும், அப்போ தான் நம்ம உண்மையான விஞ்ஞானி அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறேன்னா ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற பல எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து 700 grams ஒரு செயற்கை கால் செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. அந்த குழந்தைகள் அதை வச்சு நடக்கிறப்போ அந்த மொமெண்ட்டை தான் அவர் உண்மையிலேயே நான் சாதிச்சிட்டேன், நான் வாழ்க்கையில் வந்ததுக்கு ஒரு அர்த்தம் வந்துடுச்சுன்னு கலாமையா சொல்லி பல பேட்டியில் நம்ம எல்லாருமே கண்டிருப்போம். அடுத்து வந்து நம்ம கலாமையை பற்றி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நான் ரொம்ப வியந்து பார்த்த விஷயம் யார் பார்த்தீங்கன்னா நடிகர் தாமு அவர்கள் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தார். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கலாமையா தாமு சார் மற்ற நிறைய பேர் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு நிசப்தமான அமைதி வருது. உடனே என்னென்னு பார்த்தா கலாமையாக்கு வந்து சாப்பிட்றப்போ பேசுறது பிடிக்காதான். இப்போ தாமு சார் போய் கேட்குறாரு, ஏன் எதுக்கு சாப்பிட்றப்போ பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ கலாமையா அதுக்கு ஒரு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் சொல்கிறாரு, என்னென்னா ஈட் ஈட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. உன தாமு ஈட்னா என்ன சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈட்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உணவு உண்றப்போ அதை அனுபவித்து சாப்பிடும். அப்படி சாப்பிட்டா தான் நம்மளோட 40% எனர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்குங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் வந்து பின்னாடி இருக்குது. இதை சொல்கிறப்ப தான் அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு அறிவியல் அணுகுமுறை இருக்கிறத நம்ம கலமையா மூலியமாக தான் அங்கே உள்ளவங்களுக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஐயா முதல் முதல்ல ஜனாதிபதியாக எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ வந்து எப்போதுமே பிரசிடென்ட் கூட ஒரு ரெண்டு பேர் பிரசிடென்ஷியல் கெஸ்ட்டுன்னு போகலாம். அது வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சலுகை முறை மாதிரி. அந்த பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை வந்து யாருக்கு கொடுக்கணும்னா அந்த பிரசிடென்டல் கெஸ்ட்டாக போகிற ரெண்டு பேத்துக்குமே தருவாங்க அந்த இடத்துல. அப்போ ஐயா யாரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு எல்லோருக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கப்ப ஐயா ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போனார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் ஓனரையும் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உடனே எல்லாருமே வேந்து பார்க்குறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க ஐயா கிட்டே ஏ இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்டப்போ அது முதல் முறையாக கூட்டிகிட்டு வரீங்க ஒரு பிரசிடென்ட் கெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஏ இவங்க ரெண்டு பேரும் தேர்வு செஞ்சு சொல்கிறப்போ ஐயா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அவர் திருவனந்தபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்க ரெண்டு பேரும் ஐயாவுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, நல்ல பேம்பராக பார்த்துருக்காங்க. அந்த நன்றி கடனை ஒரு பெரிய உதவியில் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது நான் திருப்பி செய்யணும்னு சொல்லி தான் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு ஐயா வந்து அங்கே பதிவு செஞ்சுருக்காது. உண்மையிலே எல்லாருக்குமே வந்து வியக்கத்தக்க ஒரு நிகழ்வாக தான் அந்த நிகழ்வு வந்து இருந்திருக்கு. அடுத்து ஐயாவோட மோட்டிவேஷனல் வீடியோ நம்ம நிறைய எக்கச்சக்கமாக பார்த்துருப்போம். அது கேட்குறப்பெல்லாம் நம்ம புதுசு புதுசாக தான் உண்மையிலே கற்றுருப்போம். அதில் ஐயா நான் பார்த்து வியந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு தடவை சொல்லியிருப்பாரு அவர் வீட்டில் வந்து 107 ஆன ஒரு மரம் இருக்கான். அந்த மரத்துக்கிட்ட ஒரு கற்பனையாக வந்து பேசுகிற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பார். அதாவது ஒரு போயம் வந்து எழுதியிருப்பார். அந்த போயத்தில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றார்னா அந்த மரம் மூலியமாக ஒரு கதையை சொல்ல வர்றார். என்னென்னா நம்ம கிட்டே இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்தோன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம எப்பொழுதுமே நீண்ட காலம் வாழ்ந்த மாதிரி இருக்கும், ரொம்ப எங்காவே எப்பொழுதுமே இருப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஐயா அந்த போயத்தில் வந்து சொல்லியிருக்காரு. அதுவுமே உண்மையிலே எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அடுத்து ஐயாவோட புத்தகங்கள் நிறைய இருக்குது. அந்த புத்தகங்களை வந்து படிக்க படிக்க உண்மையிலே சொல்லலாம் ஒரு எழுச்சியாகவே இருக்கும், அது யாராலுமே மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட புத்தகங்கள் என்னென்னு பார்த்தாவே நமக்கு தெரியும். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை. இந்த புத்தகங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்க. இதன் மூலியமாக ஐயா கண்ட ஒரு சமுதாயத்தை நம்ம மாற்றுவோங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்து ஐயா வந்து அவர் பர்சனல் கதையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. அந்த பர்சனலாக இருக்கிற அவர் குடும்ப வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப வியந்து பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாவோட அண்ணாவுக்கு வந்து 98 ஆயிருக்கு. அந்த டயத்தில் ஐயாவுக்கு வந்து 83. அப்போ அவரோட 98 பிறந்தநாள் அன்னைக்கு போகணும்னு சொல்லி ஐயா அவரை பார்க்க போயிருக்காங்க. அப்போ வந்து ஐயா கேட்குறாங்க எப்படி இந்த 98 வரைக்கும் இவ்வளோ ஆரோக்கியத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவர் அண்ணா சொல்லியிருக்காரு, ஏய் உனக்கு 83 தான் ஆகுது, ஆனால் இன்னும் உனக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடணும். ஏன்னா அவர் ஐயா கலாமையா சொல்லியிருக்காரு அவங்க அண்ணா எப்பொழுதுமே நேரத்துக்கு உணவு அருந்துறதை எப்பொழுதுமே மாற்றவே மாட்டாங்களாம். ஏன்னா அதுதான் இன்றைக்கி அவர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கூட காரணம்னு ஐயா சொல்லியிருக்காரு. அதில் வந்து அவங்க அண்ணா என்ன சொல்வார்னா, நட முடிகிறப்பெல்லாம் நடந்துக்கிட்டே இரு, ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தேவையான உடற்பயிற்சி செய், இதுதான் ஆரோக்கியத்துக்கான ஒரு 3 வழி, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க அண்ணா சொன்னதை கூட ஐயா நிறையவே வந்து பகிர்ந்திருக்காரு. நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது. கலாமையா வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். அந்த பியூர் வெஜிடேரியன் ஏன் ஆனார்னு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அவர் கல்லூரி படிப்பு செஞ்சோ சொல்ல படிச்சுட்டு இருக்கப்போ அப்போ கேண்டீனில் வந்து வெஜிடேரியன் சாப்பாடு வந்து 14, நான் வெஜிடேரியன் சாப்பாடு வந்து 18 ஒரு அறிக்கை வருது. அதனால சரி அந்த 4 நான் எப்படியாவது சேமிக்கணும்னு சொல்லி தான் ஐயா வந்து வெஜிடேரியன் சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த வெஜிடேரியன் சாப்பாடில் இருக்க சுவையை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியனாக இருந்திருக்காரு. அதை உண்மையிலே பார்க்குறப்ப எனக்கெல்லாம் படிக்கிறப்போ உண்மையிலே வியப்பாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து ஐயா வந்து டிஆர்டி வந்து சேர்ந்தப்போ அங்கே டிஆர்டிஓக்காக ஒரு வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே உள்ள இன்ஜினியர்லாம் சொல்கிறாங்க செக்யூரிட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த செவர் இருக்குல்ல வால் காம்பவுண்ட் வால்க்கு மேலே கிளாஸஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஐயா வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க, செக்யூரிட்டி ரீசனுக்காக வைக்கிறீங்க, ஆனால் தயவு செஞ்சு அதை வைக்காதுங்க, ஏன்னா பறவைகள்லாம் அங்கே வந்து அமரும், அதுங்க அங்கே வந்து ஓய்வெடுக்கும், அதையே நம்ம வந்து கெடுக்கணும், வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உண்மையிலே ஒரு மரவா நிகழ்ச்சியாக வந்து நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ஒரு நன்றி கடனை இவர் வந்து ஒரு சிறு பிள்ளை கூட விட்டு வைக்கல, அது வந்து ஒரு நிகழ்வாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஆனந்த்லயான்னு ஒரு பள்ளியில் வந்து ஐயா வந்து பேசுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ அங்கே உள்ள எல்லா மாணவர்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கார், என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மிகப்பெரிய எதிரி யார் இப்படின்னு கேட்டப்போ எல்லா மாணவர்களுமே ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க, ஐயா எல்லாருமே கேட்டுகிட்டே வராங்க. அப்போ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னேகல் தக்கர், அந்த பொண்ணு மட்டும் எந்திரிச்சு வறுமை அப்படின்னு சொல்லியிருக்கா. உண்மையிலேயே ஐயாவுக்கு வந்து அது ரொம்பவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. உடனே பார்த்தோன்னா ஐயா சொல்கிறாரு, இதுதான் சரியான பதில், நம்மளோட முதல் எதிரி பார்த்தீங்கன்னா வறுமை தான், அதை எதிர்த்து நம்ம போராடிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நன்றி கடனை அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தையை கூட மறக்காமல் ஐயா என்ன பண்ணியிருக்கேன்னா, பின்னால் எழுதின இக்னைட்டர் மைல்ஸ்ன்னு ஒரு புத்தகத்தில் அந்த பொண்ணுக்காக நிறைய வரிகள் வந்து டெடிக்கேட்டே பண்ணியிருக்காரு. அதை கூட நம்ம முன்னுரையில் பார்க்கலாம். இவ்வளோ ஒரு சிம்பிள்சிட்டியான ஒரு பர்சன் வந்து, ஒரு ஆள் வந்து நம்ம கூட வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறப்ப நம்ம எல்லோருமே பெருமைக்கூட விஷயமாக தான் இருக்குது. அடுத்து வந்து இவரோட எளிமை நமக்கு தெரியும், இவர் எவ்வளோ நேர்மையானவர் நமக்கு தெரியும். அதுக்கும் ஒரு சான்றாக ஒரு நிகழ்வு இருக்குது. 2002 ஜனாதிபதி பதவியேற்பு அப்போது ஐயா குடும்பத்தை சேர்ந்த ஒரு 50 பேர் அந்த விழாக்காக வராங்க. அப்போது ஐயா என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ஆகிற செலவு எல்லாமே என்னோட சம்பளத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 2005 டெல்லி பயணத்துக்காக அவங்க குடும்பத்தினர் சேர்ந்த ஒரு 52 பேர் வராங்க. வந்தப்போ அங்கே உண்மையிலே அந்த பீரியட் டைத்துலேயே அவங்க குடும்பத்தினர் வந்து தங்கினது அது ஒரே ஒரு தடவை தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஜனாதிபதிக்கு எவ்வளோ எவ்வளோ சலுகைகள் இருக்கோ அதே சலுகைகள் அவர் குடும்பத்தினருக்குமே போகும். அவங்க நினச்சா அங்கேயே ஃபுல்லாகவே இருந்திருக்கலாம் அந்த டியூரேஷனில். ஆனால் ஐயா வந்து தங்க விட்டதே இல்லையா, அந்த ஒரு தடவை தான் தங்கியிருக்காங்க. அந்த ஒரு தடவை வந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துருக்காங்க. அப்போ ஐயா அவங்க செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க, அவங்க சாப்பிட்றதுலேருந்து அவங்க ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையும் கணக்கு எழுதி வச்சுட்டே இருங்க, சின்னதாக எழுதி வச்சுட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருமே அந்த பயணம் முடிச்சு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஐயா அவங்க செக்ரட்டரி கேட்டிருக்காங்க, மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு, இந்த சாப்பாடு அவங்க சுற்றி பார்த்ததெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறப்போ 352,000 ஆச்சுன்னு அவங்க செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க. உடனே ஐயா சொன்னாங்க, என் சம்பளத்தில் தான் அதை பிடிச்சிக்கோங்க அப்படியே அந்த நிமிஷமாக அவர் சம்பளத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ எளிமையான மனிதர் நம்மளோட ஜனாதிபதியாக இருந்திருக்கான்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே உண்மையில் இந்தியர்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இயற்கையை எவ்வளோ நேசிப்பார்னு நம்மளுக்கு ரொம்பவே நிறையவே தெரியும். எங்கே போனாலுமே இளைஞர்கள் பார்த்தாலும் சரி, பள்ளி மாணவர்களை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குமே அவர் சொல்கிற ஒரு வேண்டுகோளாக வைக்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மரம் நடுங்க, இயற்கையை பாதுகாக்குங்க, இவ்வளோ தான் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. இதில் நம்ம விவேக் ஐயாவையும் சொல்லணும். விவேக் ஐயாவை தான் அவர் வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை விவேக் சார் வந்து போய் கேட்டிருக்காரு, மரம் நடுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எதெல்லாம் காக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம மரம் நடுறது மட்டும்தான் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. கூடவே ஒரு வேண்டுகோளும் வச்சுருக்காரு, நீங்கள் பெரிய இடத்துல இருக்கீங்க, நீங்கள் பேசுகிற நிறைய பேர் பார்ப்பாங்க, இதன் மூலயமா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள், நிறைய ஒரு இயக்கத்தை தொடங்குங்க, நிறைய மரத்தை நடுங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நம்மளோட விவேக் சார் வந்து கடைசி மூச்சு வரைக்குமே எங்கே போனாலும் இதை பற்றி அவேர்னஸாக பேசியிருக்காங்க. எங்கே போனாலுமே அந்த மரம் நடுற நிகழ்வை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அவர் பேரில் நிறையவே வந்து நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஊரில் புதுக்கோட்டையிலேயே 6 இயக்கங்கள் இருக்குது, மரம் நடுற இயக்கங்கள் இருக்குது. மரம் நடும் நண்பர்கள், விதைக்கலாம், இப்படி பல இயக்கங்கள் இருக்குது. அதற்கும் நம்மளோட ஆதரவை நம்ம கொடுக்கணும்னு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நம்மளோட வீடுகள்லையுமே நம்மளோட பிறந்த நாள் அப்போ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச நாள் அப்போலாம் கண்டிப்பாக ஒரு மரம் வைங்க. இந்த ஒரு மரம் எத்தனையோ காலத்துக்கு வந்து உங்கள் பேரை சொல்லிட்டு நிற்கும். அடுத்து உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம ஐயா வந்து ஈரோடுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சௌபாக்யா கம்பெனி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஐயாவுக்கு வந்து ஒரு கிரைண்டர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஐயா எப்பொழுதுமே அவருக்கு வர அந்த பரிசு பொருட்கள்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. ஐயாவுக்கு அப்போ அந்த டயத்தில் வந்து ஒரு கிரைண்டர் தேவைப்பட்டுச்சான். உடனே என்ன சொன்னாங்க, இந்த கிரைண்டர் எவ்வளோ விலை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க 4,850 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஐயா என்ன சொன்னார், ஒரு காசோலையை கொடுத்துருக்காங்க, இதை வாங்கிட்டு எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, சரி அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த சௌபாக்கிய அவங்க ஓனருக்கு வந்து அந்த காசோலையை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மனசே வரல. ஏன்னா ஒரு ஜனாதிபதி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதை வச்சிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ராஷ்டிரபதி பவன்லேருந்து சௌபாக்கிய அந்த ஓனருக்கு வந்து கால் வருது, என்னன்னா, ஏன் இன்னும் அந்த செக்கை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணல, இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணலன்னா அந்த கிரைண்டரை வந்து திருப்பி தந்துடுவாங்க அப்துல் கலாமையா வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே, உடனே இவர் என்ன பண்ணார், அதை வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு பெரிய ஃப்ரேம் ஆக்கிட்டாங்க அந்த காசோலையை. அடுத்த நிமிஷமே போய் அதை டெபாசிட் பண்ணிட்டாங்க. அந்த டெபாசிட் பண்ண அடுத்த நிமிஷமே திருப்பி ராஷ்டிரபதி பவன்லேருந்து அவர் கால் வருது, என்னன்னா, ஐயா வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து ஒரு கால் வருது. உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதரை இன்னும் நமக்கு இந்த இந்தியாவில் கிடைக்குமாங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இவரை போல இன்னொருத்தவங்க வருவாங்களாங்கிறது ஒரு ஆச்சரியம்தான். கடைசியாக வந்து நான் இவ்வளோ சொல்லியிருந்தாலும் எனக்குள்ள ஒரு அனுபவத்தையும் இதன் மூலியமாக பகிர விரும்புகிறேன். நான் ஐயாவை ஒரு கரெக்டாக ஒரு 10 முன்னாடி நான் பார்த்தேன். நம்ம தஞ்சாவூரில் உள்ள பெரியார் மணிமை யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு பள்ளி மாணவியாக இருந்தேன். அந்த நிகழ்வில் ஐயா பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் உண்மையிலே இன்னும் என் மனசில் வந்து அது அழியா நினைவாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு சிறந்த பேச்சாளர்னு அன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன். பின்னாடி நான் ரொம்ப அங்கே கூட்டம், அதில் நாங்கள் வரிசையில் கொஞ்சம் தள்ளி தான் இருந்தோம். ஆனால் அவர் அங்கேருந்து எல்லாரையுமே கவர்ற மாதிரி பேசினார். எல்லாருக்கிட்டையுமே அவர் கொஷின் வச்சு எல்லாருக்கிட்டையுமே அவர் உரையாடினது வந்து ரொம்ப எனக்கு வியக்கத்தக்கதாக இருந்துச்சு. ஏன்னா இது எத்தனை பேர் கிடைக்கும் தெரியல, எனக்கு கிடைச்சது உண்மையாக சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்பொழுதும் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறப்போ இல்லை எங்கே போய் பேசினாலும் அவர் சொன்ன ஒரு ஆங்கில பழமொழி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே பகிர விரும்புகிறேன். ஐ ஆம் நாட் ஹேண்ட்ஸம், பட் ஐ கேன் கிவ் மை ஹேண்ட் டு சம்மன் ஹூ நீட்ஸ் ஹெல்ப். இது உண்மையிலே சொல்கிறேன், பலரோட வாழ்க்கையை மாற்றின ஒரு ஆங்கில பழமொழி கூட சொல்லலாம். இது மாதிரியே எழுச்சியாக இருக்க ஐயா அவர்களுடைய இன்னொரு தமிழ் பழமொழியை உங்கள்கிட்ட பகிர விரும்புகிறேன். உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. இப்படி நமக்காக, நம் நாட்டுக்காக, வருங்கால இளைஞர் சமுதாயத்துக்காக வாழ்ந்த நம் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு நாளான இன்று அவரை நினைவு கூறுவோம். ஐயா உண்மையிலேயே இந்திய மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, உலகத்தில் ஒவ்வொரு மக்கள்கிட்டையுமே அவரின் வார்த்தைகள் மூலயமா இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு. ஐயா சொன்னபடியே நாமும் வாழ்ந்து காட்டி கூடிய விரைவில் இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு இன்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் நினைவு தினத்தில் ஐயாவை பற்றிய பல அறியாத தகவல்களை பகிர வாய்ப்பளித்த புதுகை பண்பலை நிலையத்திற்கும் புதுகை பண்பலை நேயர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரொம்பவே அருமையாக சிறப்பான தகவல்களை சொன்னீங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது அறியப்படாத தகவல்களை வழங்கிய கவிஞர் கவின் பாரதி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம்.
நேயர்களே, இதுவரை அப்துல் கலாம் எனும் மாமனிதர் குறித்து புதுக்கோட்டை சார்லஸ் நகர் கவிஞர் கவின் பாரதி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.